நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம். வாசித்து கேட்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 21 படி, 21 படிக்கிறேன், சொல்றேன்.
ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பயிலிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்து வீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத
பார்க்கலாம். பாருங்க, எல்லாரும் தவிசது ஆண்டோட வசனத்தை கவனமா பாருங்க, கரெக்டா பாருங்க. இவர்களை வச்சுத்தான் ஆண்டவன் நம்ம நியாயம் தீர்க்க போறார். ஆகவே
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்த்திலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கலாக்களின் நனத்தை பார்த்திலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பின்னிசூனிய பாவத்திற்கும் உரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் நாம் பார்க்க போறோம். கடந்த வாரம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். எதை? காலத்தை. மற்றவர்களுடைய நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்த இயலாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களையும் காலத்தையும் தான் நாம் பிரயோஜனப்படுத்தும். So use your time for the glory of God. உங்களுக்கு தேவனாலே அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள், வருஷங்கள், நாட்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவ மகிமைக்காக பயன்படுத்து. பைபிள் சொல்லுது 90வது அதிகாரம் சங்கீதத்தில், அவர் நம்முடைய நாட்களை எழுசிறம் எண்ணுகிறார். ஹலோ, நாம் ஒருவேளை நம்முடைய நாட்களை எண்ணாமல் போனாலும் நம்முடைய நாட்கள் சர்வ வல்லவரால் எண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே காரியங்கள் இப்படி இருக்கிறபடியால் கருத்தாகவும் கவனமாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து வாழ்வோமா இருந்தால் வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளவும் நரக அக்னிக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். அல்லது போனால் அவைகளில் இருந்து எவராலும் நம்மை தடுத்து நிறுத்தவோ பாதுகாக்கவோ முடியாது. ஆகவே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லி போன வாரம் நாம் கேட்டோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற கருப்பொருள் அல்லது டொபிக் என்னவென்றால், மெய்யான கீழ்ப்படிதல், த ட்ரூ ஒபீடியன்ஸ். இதை வாசித்த வேத வசனம் சொல்றது, கர்த்தருடைய 22 நினைக்கிறேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. இன்றைக்கு நான் உங்களோட கூட மெய்யான கீழ்ப்படிதல் என்பது தலைப்பிலே சில காரியங்களை சீக்கிரமாக நாம் பார்ப்போம். சரி, இப்ப நான் கவனிங்க, இந்த வேதத்தில் இருக்கிற ஹலோ இந்த வேதத்திலே காணப்படுகிற அனைத்து பாத்திரங்களையும் நாம் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். ஹலோ, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பாத்திரங்களை நாம் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக திகழ்ந்தவர்கள் ஒரு பக்கம். மறுபக்கத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்து தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்தவர்களையும் இந்த வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களை நாம் இந்த வேதத்தில் பார்க்கலாம். மறுபக்கத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களையும் இந்த வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி என்னவென்றால், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட நாம் வாழப்போகிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டும் சத்திய வசனத்தை காதார கேட்டும் மனதார அறிந்தும் நம்முடைய இருதயங்களை கடினமாக்கி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்ந்து பிசாசுக்கும் அவருடைய தூதருக்கென்றும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நரக ஆக்கினைக்கு போறோமா? இது இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. மரணத்தையும் ஜீவனையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்துக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு சிந்திக்கிற ஆற்றலையும் சிந்தித்து செயல்படுகிற பக்குவத்தையும் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே மரணத்தையும் ஜீவனை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்துகொள். ஆகவே எனக்கு என்னை பொறுத்தவரை தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு தெரிந்தெடுப்பு தான். ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம், மறுபக்கம் நரகம். உங்களுக்கு தெரியுமா, ரெண்டும் நித்தியமானது. இது மட்டுமா, இதுக்குள்ள ரெண்டு பக்கத்தில் போறவர்களும் நித்திய நித்தியமாக இருக்கத்தான் போறார். பரலோகத்துக்கு போறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே போக போகிறவர்களும் தேவனோடு என்றென்றைக்கும் வாழ்வார்கள் அல்லது அரசாளுவார்கள். அதே போல நரகத்துக்குள்ளே பிசாசுக்கும் அவனுக்கென்றும் வைக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்குள்ளே போகிறவர்களும் சாக மாட்டார்கள், அங்கே மறிக்க மாட்டார்கள். ஏன் சொல்லும் போது அங்கே அவர்கள் புழு சாகாம இருக்கும், அவியாத அக்னி அப்படி எல்லாம் பைபிள்ல சொல்லப்படும். ஆகவே ரெண்டிடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் என்றென்றைக்கும் வாழத்தான் போற, ஆனா எப்படி என்பது முக்கியம். அவர்தான் ஆண்டவர் சொன்னாரு, மரணத்தை ஜீவனை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ நான் நரகத்து தான் போக போறேன், நான் அங்கதான் இருக்க போறேன், என்னை விட்டுடுங்க ஆண்டவன் சொன்னால் ஆண்டவர் ஒருபோதும் நாம பலவந்தம் பண்ணவே மாட்டான். ஆனா நாம் ஒருவரும் அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது, அந்த திரும்பி வரக்கூடாத அந்த எரிகிற என்றென்றும் எரிகிறதான அந்த நரகத்துக்குள்ள நாம் ஒருவரும் போயிடக்கூடாது, போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக எனக்காகவும் உனக்காகவும் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்திருக்க. சோ இந்த பலி மூலமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக, அவர் மூலமாக நாம் பரலோக ராஜ்யம் செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் மெய்யான கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு முக்கியமான கருப்பொருள் கீழே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போறோம், சிந்திக்க போறோம், சீதுக்கு பார்க்க போறோம். நான் உங்களை அன்பாகவும் அதீனத்தில் கண்டிப்பாகவும் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், ஆண்டவருடைய வசனத்தை கவனமா கேளுங்க. எனக்கு ஒன்றும் இந்த இடத்துல இருந்து சும்மா கத்துறதுக்கு விருப்பமே இல்லை, ஏன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக சொல்றேன். பட் ஐ ஹேவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ நோ வாட் ஐ டூ, ஐ ப்ரோட் த வேர்ட் ஆஃப் காட், ஐ ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் உண்மையாக தேவனுடைய ஆடுகளாக இருந்தால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பீங்க. யோவான் 10:27 ஏ சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் மெய்யான கீழ்ப்படிதல் என்கிற தலைப்பு கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போறோம். மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் வேதம் முழுவதும் சொல்லப்படுகிறதான மிக 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 முக்கியமான ஒரு சத்தியம். உண்மையின்படி நான் சொன்னால் இந்த டொபிக்கிலே நாம் பேசுறதுக்கு ஒரு மணித்தியாலம் என்னங்க, ஒரு நாள் என்னங்க, பல நாட்கள் வேண்டும். உண்மையின்படி சொல்றேன். ஆனா சுருக்கி இது 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 ஆராதனாக இருக்கப்படியால் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான கருத்துக்களை சத்தியங்களை நான் உங்களோடு சுருக்கமாக ஆண்டவருக்குள்ளே பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். கத்தோட ஆவியானவர் தாமே நம்மை நடத்தி செல்வாராம். சரி, சவுல் என்கின்ற ராஜாவுக்கு, அதாவது இஸ்ரவேலிலே தேவனாலே நியமனம் பெற்ற, தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்ட, தேவனாலே ராஜாவாக அழைக்கப்பட்ட, அவன் ராஜாவாக பிறக்கவில்லை, அவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். தேவனால் தன்னுடைய பார்வைக்கு அவன் சிறுவனாக, அற்பனாக இருந்த போதும் தேவ பார்வையிலே அவன் கனம் பெற்று இஸ்ரவேலின் ராஜாவாக, ராஜாவாக தன்னுடைய ஜனங்களின் மேல் ராஜாவாக சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். சோ இவனை குறித்து பிற்பாடு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்பாக தன் வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்புரிந்த ஒரு நபரை குறித்து முதலாவது நாம் பார்க்கிறது நல்லது. ஜீவிய காலம் முழுவதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து, முழுவதும் ஒட்டுமொத்தமான ஒரு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம் எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கிற ஒரு நபர் வேற யாரும் அல்ல, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனுடைய குமார். இவரை குறித்து ஒரு சில வசனங்கள் நாம் பார்த்து நாம் மறுபக்கத்துக்கு கடந்து சீக்கிரமாக கடைசிலும் படியுங்கள். லூக்கா இரண்டாம் அதிகாரம், லூக்கா இரண்டாம் அதிகாரம் அதுல எட்டாம் வசனத்தை படி, லூக்கா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ள, லூக்கா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 51 வசனம். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, சிலர் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வியும் அதுக்குள்ள இருக்கு. படி.
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார்.
சரி, இப்ப கவனிங்க. பின்பு அவர் நசரேத் ஊருக்கு போய் அவர்களுக்கு, அதாவது தன்னுடைய பெற்றோருக்கு இயேசு கிறிஸ்து என்ன வசதாராம், கீழ்ப்படிந்திருந்தார். கேன் இமேஜின் தட். இன்னைக்கு சிலர் கேட்கிற கேள்வி என்ன, 12 வயதுல ஆலயத்தில் காணப்பட்ட இயேசு 30 வயது வரைக்கும் எங்க போனாரு, என்ன செய்தார் என்று சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இட் இஸ் வெரி சிம்பிள். 12 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் இயேசு என்ன செய்தார் என்று உங்களுக்கு கேள்வி இருந்தால், அது ஒருவேளை உங்களிடத்தில் யாராவது கேள்வி கேட்டிருந்தால், பதில் நான் சொல்றேன், இட் இஸ் வெரி ஈஸி, இட் இஸ் வெரி சிம்பிள். பதில் என்ன தெரியுமா, ஒண்ணுமில்லை, பெருசா ஒண்ணுமில்லை. இயேசு அந்த 18 ஆண்டுகளும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதுக்கு வெளியில நாம் ஒன்றையும் பார்க்க முடியாது. வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு போதும், வெளிப்படாத காரியங்களில் துணிவாக நான் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நமக்கு தேவையாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவத்தை எழுதி வைத்த நமக்கு அதையும் அவர் எழுதி வைத்திருப்பார். நமக்கு தேவையானவைகளை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவைகளாக இருக்குது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டார். இயேசு கிறிஸ்து 12 வயதுல இருந்து 30 வரைக்கும் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய பெற்றோருக்கு, மாம்சமான தன்னுடைய பெற்றோருக்கு, யோசிப்புக்கும் மரியாதை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். அதாவது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். படி பிலிப்பியர் 2 அதிகாரம் பிலிப்பியர் 2 அதை இதையும் கூத்து பார்த்தால் நமக்கு சில காரியங்கள் புரியும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம் படி, அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார்.
திரும்பப்படுகிறார்.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார்.
அதான் முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன வந்தாரம், கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆறு தேவன், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருடைய வாழ்வு முழுவதும் ஒரு கீழ்ப்படிவுக்குள்ள இருந்திருக்கு.
இஷ்டம் போல இயேசு அற்புதங்களை செய்யல், தன் விருப்பம் போல எல்லா இடத்துக்கும் அவர் போகல். எங்கெங்கு போகணும், என்னென்ன அற்புதங்களை செய்யணும், யார் யாருக்கு செய்யணும், என்னென்ன வார்த்தைகளை பேசணும், அவர் நிறைவேற்ற வேண்டிய பலி, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதல், இவை அனைத்தும் பிதாவினாலே தனக்கு நிர்ணயிக்கப்பட்டதை கச்சிதமாக இயேசு இந்த பூமியிலே நிறைவேற்றினார். ஆகவேதான் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மரண வேதனையிலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ். அதாவது, பிதாவே நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். யோவான் 17:3 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாவே பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் நான் செய்ய வேண்டும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஐ ஹவ் அக்கம்ப்ளிஷ், அதாவது முழுவதும் பூர்த்தி செய்தார். பிதாவினாலே தனக்கு நிறைவேற்றப்பட்ட அனைத்து காரியங்களையும் ஒன்று கூட தவற விடாமல், தப்பாமல், மிஸ் பண்ணாமல் எல்லாவற்றையும் தத்ரூபமாக இயேசு செய்து முடித்தார். ஒரு இடத்துல கூட இயேசு பிதாவின் வார்த்தையோ பிதாவின் திட்டத்தையோ பிதாவின் சித்தத்தையோ மீறவே இல்லை. ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம், பிலிப்பியர் 2:8 இருந்து, அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அதாவது சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரிக்கும் வரைக்கும், அதோடு அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி முடிஞ்சது, பிதாவின் சித்தம் முடிந்தது. ஆன் தி கிராஸ் உடத்திலாவது இயேசு, ஃபாதர் ஐ அம் சாரி, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், இது இதுல தவறு விட்டுட்டேன், இதுல நான் பிளவு விட்டுட்டேன் சொல்லி எங்கும் இயேசு சொன்னதாக நாம் பார்க்க முடியாது. நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். ஆகவே செலுவில சொன்னார் முடிந்தது. அவர் பிதாவின் சித்தத்துக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தார், மனப்பூர்வமாக இயேசு கீழ்ப்படிந்தார். எத்சமனி தோட்டத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், எத்சமனி தோட்டத்திலே அவர் பாடுபடுகிற அன்று ராத்திரி முழங்கால் போட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். தான் படப்போற பாடுகளை அவர் முதலில் நினைத்த போதேதான் அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் முடித்து ரத்த வேர்வை சிந்தனை சொன்ன பார். அவ்வளவு பயங்கரமான பாடுகளை இயேசு அனுபவித்தார். அந்த நேரத்திலும் அவர் பிதாவை பார்த்து செய்த ஜெபம் என்ன, வேண்டுதல் என்ன, ரிக்வெஸ்ட் என்ன? பிதாவே, கூடுமானால் அல்லது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் ஏன் சித்தப்படி அல்ல, உம் சித்தப்படி. ஐ ஆம் ஒபே டு யுவர் வில், உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அல்லது நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் இந்த பூமியிலே அவர் மாமிசத்திலே வாழ்ந்த நாட்கள் அனைத்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவேதான் நாமும் இயேசுவை போல ஒரு பிதாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு நமக்கு முன்மாதிரி, அவரை பின்பற்றி நாம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், அவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். ஆகவே நாம் பார்க்கிறோம் லூக்கா 2:51 அவர்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்கேயும் ஒரு காரியம் நீங்க யோசிக்கணும், இயேசு தேவன், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். இப்ப யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்? மாம்சமான மனுஷனான தச்சு வேலை செய்கிற யோசிப்புக்கும் அவருடைய மனைவியாகிய மரியாளுக்கும் கீழ்ப்படி, தெய்வம் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கேன் யூ இமேஜின் தட்? ஹலோ, மனுஷன் தேவனுக்கு தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஆனால் தெய்வம் மனுஷனுக்கு கீழ்ப்படிதுன்றது மகாபெரிய ஆச்சரியம் இல்லையா? யோசிப்பு தச்சு வேலை செய்கிறோம், அவர் இயேசுவும் தன் தகப்பனுக்கு உதவியாக தச்சு வேலையில ஈடுபட்டிருக்க. ஆகவேதான் அங்கே கூடியிருந்தவர்கள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, இவர் யாரு? இவர் தச்சவுடைய மகன் அல்லவா? இவனுக்கு இந்த ஞானம் எப்படிப்பட்டது? They were surprised because of his wisdom. இப்படி இவ்வளவு பெரிய ஞானிமணிக்கு எப்படி வந்து ஒரு தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்லி வியந்தார். ஆகவே இயேசு 30 வயது வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பும் மரியாளும் சொன்ன வார்த்தைகளை கேட்டு, ஹலோ, கீழ்ப்படிந்தார். என்னங்க, யோசேப்பும் மரியாளும் தனக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு 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 அதற்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர்களுக்கு பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு, தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு கீழ்ப்படிந்த ஆவி நமக்கு இருக்கணும். பாருங்க, கீழ்ப்படிய பிள்ளைகளாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தன்னுடைய சொந்த பெற்றோருக்கு, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கூட கீழ்ப்படுத்திருந்தார். மட்டுமல்ல, மரணபரியந்தும், சிலுவையின் மரணபரியந்தும் கூட அவர் கீழ்ப்படுத்திருந்தார். ஒரு இடத்துல கூடாவது, ஒரு இடத்துல கூடாவது அவர் கீழ்ப்படியாமல் இருந்ததே இல்லை. அவர், நாம் இயேசுவை பின்பற்றி நாமும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். பாருங்க, அதுதான் ஒரு உண்மையான வாழ்வு, அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்வு, அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்வு. நம்முடைய விருப்பப்படி வாழ்கிற வாழ்வல்ல வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான தேவ சித்தத்தின்படி வாழுகிற வாழ்வுதான் நமக்கு தேவையான வாழ்வு என்று உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இயேசு கிறிஸ்து முழுவதும் ஒரு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் இந்த இடத்துல வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், அல்லது எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? That is the important. We believe in God. நாம் ஆண்டவரை நம்புகிறோம், அவதைக்கு வந்திருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், That is the important. நான் சொல்றேன் கவனிங்க. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறுறோம். எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் கை கொண்டு வாழுகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவரத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். ஒருவேளை நாம் பெரிய ஊழியத்தை செய்யலாம், அனுதினமும் ஆண்டவருக்காக ஓடலாம், ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்கல, ஆண்டவருடைய பாதத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட இருந்து நாம் மன்றாடலாம். நான் அதை சொல்ல வரல, நான் கேட்கிறது நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். That is the question. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமலும் நாம் ஓடி ஓடி ஓடிய செய்யலாமா? Yes, it is possible. ஆண்டவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நாம் ஜெபம் பண்ணலாமா? எஸ். ஒருவர், ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தும் உலங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு கேட்கல, திடீரென தூதம் வந்து ஸ்டாப் யுவர் பிரேயர்ஸ் சொல்ல போறதில்லை. ஜெபம் போகும், ஊழியமும் நடக்கும், மற்றவருடைய பார்வைக்கு நாம் பெரியவன் போல காட்சியும் அளிக்கலாம். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய இருதயங்களை, நம்முடைய அந்தரங்கங்களை ஊருவி பார்க்கிற தேவன் என்பதை நாம் மறந்துடக்கூடாதப்பார். ஆகவே எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோம், அந்த அளவுக்கு தான் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. என கருமான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மிடத்திலே காணுகிற இயல்பான காரியம் என்ன தெரியுமா? நான் சொன்ன கவனி, பொதுவாக நம்மிடத்தில் காணப்படுற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? வேதம் எல்லாம் சத்தியம் என்பதை நாம் ஒத்துக்கொள்றோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ஜீவிக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். சரி, நம்மளுக்கு காணப்படுற காரியம் என்னவென்றால், வேதத்திலே சொல்லப்படுகிற சில வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஆனா சில வார்த்தைகளை விட்டுவிடும். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போதே இந்த நம்ம உள்ளத்துல நான் இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க பார்த்திருக்கேங்க, அவங்க அந்த பட் பண்ணிக்குள்ள அத அங்காலே இங்காலே சாச்சு விடுறாங்க, அப்படி அப்படி தட்டாங்க இப்படி தட்டுறாங்க. அது படுபடி இடத்துல பட்டுறக்கூடாது, அது பெட்டை வச்சு அங்க இங்க தட்டிட்டே இருப்பாங்க. ஆண்டவனுடைய வசனம் நம்மை தேடி வரும்போது, நம்மை நோக்கி வரும்போது அங்கும் இங்கும் தட்டிடக்கூடாது. அது நமக்குள்ள பிரவேசிக்கவும் நம்முடைய இருதயத்தை ஊடுருவவும் தேவனுடைய வசனத்துக்கு நாம இடம் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். நாம் அதை மறுக்க கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சில வார்த்தைகளை நாம் இறுக்கமாக பிடிக்கிறோம், எஸ் இட் இஸ் குட். ஆனா மறுபக்கத்தில் சில வார்த்தைகளை ரொம்ப பிளெக்சிபிளா விட்டு பார்த்து பாராத மாதிரி கன்சாரியா இருந்த அப்படி அப்படி என்ன எங்க நான் ஒரு சில வசனத்தை மிஸ் பண்ணு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு யாரு சொல்லுவா போல இருக்கு மனசுக்குள்ள, அதையும் சொல்லட்டுமே அப்படி ஒண்ணு சொல்லட்டுமே. சரி போடு வசனம் படிங்க, மத்தே 5:44 படிங்க பாரு, சக் 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 நேரம் போ, நம்ம டாபிக் உள்ள போட்டுக்கலாம். மத்தே 5:44 நினைக்கிறேன், எல்லாம் எடுங்க, உடனே கண்களை அதோட வையுங்க, மனதையும் முதல்ல வையுங்க, ரைட், கண்களை மாத்திரம் இல்ல மனதையும் வையுங்க, அது தேவனுடைய வசனம் தான் என்பது சந்தேகமே இல்லை. படிங்க,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது என்னத்தை காட்டுது தெரியுமா, ஹலோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது என்னத்தை காட்டு தெரியுமா, ஆண்டவர் அதிகாரத்தோடு தேவ வார்த்தையை போதித்தார். இவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரத்தோடு போதிக்கிறாரே அப்படி என்று அங்கு நின்றவர்கள் ஆச்சரியப்பட்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன சொல்லுறாரா,
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்.
இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். அப்படி இந்த கருத்தை வடிவா புரியணும், முதல் வசனத்தை
கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகையாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டிருக்கு, எங்க சொல்லப்பட்டது தெரியுமோ, பழைய ஏற்பாடு. ஹலோ, இங்கதான் நீங்க கவனிக்கணும் 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 கவனிக்கணும், எங்க சொல்லப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு. இத கோட் பண்ணிட்டு இத சொல்லிட்டு சொல்றார், ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகி. அப்படின்னால் பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை முடிந்தது ஆன் தி கிராஸ். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுதப்பட்ட அந்த வார்த்தை முடிந்தது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, சிநேகி. யார சிநேகிடுகா, ஹலோ நீங்க சொல்லுங்க, யாரு சிநேகிடுகா,
சத்துருக்கள்,
சத்துருக்கள், அதாவது நம்முடைய எதிரிகள். பொதுவாக எல்லாருக்குமே சில எதிரிகள் இருப்பார், இயேசுக்கும் இருந்திருக்கார், வேலையின் அடிப்படையில் எதிரிகள் இருப்பார்கள், அல்லது வேற என்ன வேலை செய்யற இடத்துல சில எதிரிகள் நமக்கு இருப்பாங்க, நம்மளை பார்த்தா வாராண்டா ஜமன் மாதிரி பார்த்தாலே பிடிக்காது. வேலை சில பேருக்கு சிலரை பார்த்தாலே பிடிக்காது, எதிரி போல பார்ப்போம், பேச மாட்டோம் பார்ப்போம் எதிரி. நான் பொதுவாக நமக்கு தீங்கிழைத்தவர்கள், நம்முடைய நன்மைகளை சூறையாடினவர்கள், நம்முடைய குடும்பத்தை கெடுத்தவர்கள், அவங்க நமக்கு நாம என்ன மாதிரி நினைக்கிறோம், எதிரி. நம்ம பத்தி 4 வார்த்தை சொல்லிட்டா நாம அவனை எதிரி மாதிரி பார்க்கிறோம், நமக்கு ஏதாவது ஒன்று செய்யாட்டா அவங்களை எதிரி மாறி பார்க்கணும். இது என்ன என்ன சுபாவம் தெரியுமா, நம்முடைய நச்சுர், அதாவது நம்முடைய இயற்க சுபாவம், அது இயற்க சுபாவம் இயற்கை. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் சம்திங் எக்ஸ்ட்ரா, நம்மிடத்தில் விசேஷித்தமான சில காரியங்களை எதிர்பார்க்கிற. நீங்கள் விசேஷித்து செய்யறது என்ன, ஆயக்காரன் பாவிகளும் தங்களை நேசிக்கிறோடு நேசிக்கிறார் அப்படின்னா ஏசு உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். அதை தொடர்ந்து படிக்க என்ன சொல்ற சில காரியம்,
உங்களை சபிக்கிறவர்களை,
உங்களை சபிக்கிறவர்களை
ஆசீர்வதியுங்கள்.
இங்க சபிக்கிறாங்களா சிலர், நான் கேள்விப்படுற சில விசுவாசிகள் சபிக்கிறாங்க சொல்ல, ஹலோ என்னால சகிக்கவே முடியல, என்ன அடிப்படையில என்ன ஆதாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை சபிக்கிறார்கள் என்பது எனக்கு இன்னும் புரியல. யார் சொன்னது, யார் நமக்கு அனுமதி தந்தது, அது யார் நமக்கு அதிகாரம் தந்தது? தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை சபிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்தாரா? நோ நோ நோ. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதி, ஈவன்தோ உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதி. நமக்கு அநியாய செலவுகள் உண்டு, நம்மை தவறாக புரிந்து கொள்றவர்கள் உண்டு, நம்மை தாறுமாறாக பேசுபவர்கள் உண்டு, நம்முடைய குடும்பங்களை பாதித்தவர்கள் உண்டு, நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் உண்டு, நம்முடைய நட்பெயர்களை கெடுத்தவர்கள் உண்டு, உண்மை. ஆனால் அவர்களை சபிக்க சொல்லி வேதத்தில் எங்கும் நமக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சொல்லாதது ஒன்றை நாம் ஏங்க செய்யணும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் சபிக்கிறவர் நமக்கு பிடிக்காதவர்களை சபிக்கிறது எப்படி? கவனம் 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 கவனம். நாம் எய்கிற அம்புகள் திரும்ப நம்மை தாக்காதபடி ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆகவே எவரையும் நாம் சபிக்க முடியாது, எவரையும் நாம் எதிரிகள் என்று தள்ளவும் கூடாது. இதை கவனி, எவரையும் நாம் எதிரிகள் என்று தள்ளக்கூடாது. இங்கதான் நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய முதிர்ச்சியும் இருக்கு. பாரு, கட்சிக்கப்பட்டன வருஷம் 10 வருஷம், 15 வருஷம். ஆனா நம்முடைய முதிர்ச்சி நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியல, நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க முடியல. இன்னும் பழைய பகைகள், கசப்புகள், கோபங்கள், பகை வைராக்கியங்களை உள்ள வச்சு சுமந்து தெரியும். சாத்தானின் சரக்குகள் உள்ள இருக்குது. பட் வி வர்ஷிப் த லார்ட், லார்ட் யூ ஆர் வண்டர்ஃபுல். விசுவாசம் சரிப்பான் இல்ல. சில சத்தியங்களை நாம் கண்டிப்பாக கைக்கொள்ளும், ஆனா சில சத்தியங்களை நாம் விட்டு வரும். கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விடுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய தெரிந்தெடுப்புக்கு அல்ல, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொண்டு வாழ்வதற்கு. எந்த பகுதியில நாம் தேவ வசனத்தை கை கொள்ள முடியாமல் இருக்குதோ அந்த பகுதிகளுக்காக நாம் ஆண்டவரத்தில் ஊக்கமாக மன்றாடலாமே, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீ சொல்லி வைத்திருக்கிற, ஆனா இந்த வசனத்தை எனக்கு கை கொள்ள கஷ்டமாக இருக்குது, மற்றவர்களை குறித்த கசப்பும் கோபங்கள் வைராக்கியங்கள் எனக்குள்ள இருக்குதப்பா, ஆண்டவரே அவர்கள் என்னை பாதித்திருக்கிறது உண்மைதான், ஆனால் இவைகளை நான் வைத்திருக்கிறது, இவைகளை நான் சுமக்கிறது உமக்கு பிரியமில்லை என்பதை உடைய வேதத்தில் இருந்து நான் கண்டுகொண்டேன். ஆண்டவரே தயவு செய்து என்னை ஒருக்கிற என்னை சபித்தவர்களையும் ஆண்டவரை நான் நேசிக்க ஆசீர்வதிக்க எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாருங்க, உங்களுடைய சாயலாக என்னை மாற்றுங்க. அப்படியே நாம் ஜெபிக்க கூடாது. நம்ம தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமே, நமக்கு பிரச்சனை வந்தால் ஆண்டவரிடத்தில் போகிறோமே, அதுவும் நல்லது. சில பேர் பிரச்சனை வந்தால் ஆண்டவரிடத்தில் போவாங்க, உயரத்தில் போறாங்க. அது போல நமக்கு நாம் கை கொள்ள முடியாத சில கடினமான சத்தியங்களை நாம் கை கொள்ள அதற்கு கீழ்ப்படிய ஏன் நாம் ஊக்கமாக ஆண்டு மன்றாடக்கூடாது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதுக்கு தேவ ஆவினுடைய அனுசரணை இல்லாமல், அவருடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல், அவருடைய பலம் இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொண்டு வாழ முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அவரு நான் போன முறைக்கு பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சியலாம். கை கொண்டு நடக்கிறதுக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதுக்கு தேவை பரிசுத்தாவுடைய பலம். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். ஒரு பகுதி சத்தியத்துக்குள்ளே அல்ல, ஒரு கொஞ்ச வார்த்தைக்குள்ளே அல்ல, சகல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சகல சத்தியத்துக்களும் சகல வார்த்தைகளுக்கும் அவர் உங்களை என்ன செய்வாரோ வழி நடத்துவார். பரிசுத்தாவர் நமக்குள்ள என்ன இருக்கிறாரு? சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவதற்காக. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கணும், மட்டுமல்ல அதன்படி வாழ்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். இதை குறித்து நாம் இன்னொரு நாளைக்கு தெளிவாக நாம் பார்ப்போம். எனக்கு அருமையான போல ஆண்டவர் இயேசுவை போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்து நடக்க. அதை விட்டு தேவனுடைய வசனம் நம்மை நோக்கி வரும்போது எனக்கு இது கஷ்டம், சரி வெளியே சொல்ல மாட்டார், ஆண்டோட சமூகத்திலிருந்து வேத வசனம் நமக்கு வருது, தேவோட வார்த்தை நமக்கு வருது. நாம நினைக்கிறோம், நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு இது கடினமான வசனம், இது கடினமான வார்த்தை. நான் நேற்று ஒரு வேத பகுதி வாசித்திருந்தேன், வாசித்து கொண்டிருந்தேன். அதுல ஒரு வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் இருந்தா நான் சொல்றதை செஞ்சுட்டு புறவான்னு சொல்லி. ஆனா அவன் அப்படி செய்யல போயிட்டான். அவையே சொல்றாரு, அவன் தேவன் ராஜ்யத்தை நுழையணும் பார்க்க ஊசியின் காதுக்குள்ள ஒட்ட நுழையிறது இழப்புவார். உடனே அவன் சீச சொல்றான், அப்படியானா யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்ப இயேசு ஓடிருந்த சீசர்களுக்குள்ளே கேள்வி வந்துடும், அப்படி அந்த ஆண்டவரை யார் தான் ரட்சிக்கப்படுறது? அப்ப ஆண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதை தான் கவனிக்கும், மனுஷனால கூடாததான் தேவனாலே கூடும். This is the secret. நம்முடைய மனுஷிகம் சத்துருக்களை நேசிக்க இடம் கொடுக்காது. நம்முடைய மனுஷிகம் நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க இடம் கொடுக்காது. ஆனா தெய்வீகம் நமக்குள்ளே கலக்கும் போது, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது, நம்மை வெறுக்கிறவர்களையும் நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்க, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க பரிசுத்த ஆவியானுடைய பலம், பரிசுத்தாவுடைய அனுசரணை, பரிசுத்தாவுடைய ஒத்தாசை நமக்குள்ளே தேவைப்பார். அவதான் குறிப்பிட்டு நாம் எந்தெந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல் தடுமாறுகிறோமோ தள்ளாடுகிறோமோ அவைகளுக்காக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபித்து அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். All things are possible with God. தேவனாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லும், எல்லாம் சாத்தியமா, நம்மாலே முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரால் சகல வார்த்தைகளும் நாம் வாழ முடியும். சில வேளையில நான் சொல்ற கேளுங்க, இன்னைக்கு பிசாசுடைய பெரிய ஒரு வஞ்சனை என்ன தெரியுமா? ஹலோ, பிசாசுடைய பெரிய வஞ்சனை தெரியுமா? காதுக்கு மெதுவா ஓதுவான், சே உன்னால இந்த வசனத்தின்படியெல்லாம் வாழையலாது. ஹலோ, நீ இந்த சத்தியத்தின்படியெல்லாம் வாழையலாது. இந்த நாட்டில், இந்த தேசத்துல, இந்த வசனத்தெல்லாம் கை கொண்டு வாழையலாது. சேச்சுக்கு போவா, ஆனா இது எல்லாவற்றையும் நீ கை கொண்டு வாழ முடியாது, இது கடினமானது. அப்படி எல்லாம் பிசாசு ஓடும். இது தேவ குரல் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வர்ற வார்த்தையும் அல்ல. சத்துருவின் வஞ்சனைகளை நாம் இனம் கண்டு கொண்டு என்ன சொல்வது, பிசாசுக்கு எடுத்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மனிதன் பிரமைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வர்ற சத்தம் இல்லை. அவ்வப்போது நமக்குள்ளே கேட்கிற சில மனப்பிரமைகள் சத்தங்களோ வார்த்தைகளோ எல்லாம் தேவனிடத்திலிருந்து வர்றது அல்ல. தேவ வார்த்தையின்படி இல்லாத ஒன்றும் தேவனிடத்திலிருந்து வந்ததும் அல்ல. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டு. எனக்கு அறிமான போல இயேசுவை போல ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நம்மை நாம் சப்மிட் பண்ணணும், ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்தெந்த வார்த்தைகளை கை கொண்டு வாழ முடியாம நான் கஷ்டப்படுறோம், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி அவர்களை நாம் சொல்லி 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 ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா இருந்தால் ஜீவனுள்ள தேவன் நாம் அந்த வார்த்தையின்படி வாழ நமக்கு பலம் தருவார், கிருபை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அறிமானவர்களே, இயேசுக்கு முழுவதும் ஒரு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்தார் சொல்லி நாம் பார்க்க, நாம் இயேசுவை பின்பற்றுவோமே ஒழிய மனுஷர் அல்லவே. முழுவதும் கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசுவை பின்பற்றுவோம், அவருக்காக வாழ்வோம், அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இன்னும் ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் போது ஆச்சரியமா, தன் வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படிந்து மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் யார் தெரியுமா? ஆபிரகாம். இன்றைக்கும் யூதர்களை பாருங்க, ஆபிரகாம் தங்கள் தகப்பன் சொல்லிக் கொள்ற, இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட இயேசு பார்த்து சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமுடைய பெயரை சொல்லுவதிலே யூதர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, ஆபிரகாம் தங்கள் தகப்பன் என்று சொல்லுவதிலே அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. உண்மையாகவே எபிரியருடைய தகப்பன், அதாவது இஸ்ரவேலுடைய தகப்பன் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொள்றதிலே அவர்களுக்கு யோவாஸ்தானன் சொல்றான், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதிருங்க. தேவன் இந்த கல்லுகளினாலும் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல. ஆபிரகாமுடைய மிக பிரசித்தி பெற்ற ஒரு குணாதிசயம் என்னவென்றால், தன் வாழ்க்கை முழுவதும் தன் தேவனுக்கு கீழ்படுவன். அவருடைய லைஃப் ஸ்டோரியை எடுத்து படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா. இவெல்லாம் திருப்பி கொள்ளுங்க, ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்தை படி. ஆதியாகமம் 12 இருந்து அவருடைய ஸ்டோரி ஆரம்பமா, 12 அதிகாரத்தில் படி.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய யாகியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா
இருப்பா.
உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான்.
ஆபிரகாமுக்கு சொன்னபடியே போட்டார். எனக்கு கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கு கிட்டத்தட்ட 75 வயசு. This was the very first time. இதுதான் முதல் தடவையாக தேவன் ஆபிரகாமோடு பேசுற சம்பவம் இங்குதான் காணுகிறோம். இங்குதான் முதல் தடவையாக தேவன் வந்து ஆபிரகாமோடு பேசுறார். அப்ப வந்ததும் வந்தாரு, முதல் தடவையாக ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேசத்தை விடு, வீட்டை விடு, குடும்பத்தை விடு. இட் இஸ் நாட் ஈஸி திங். பாருங்க, வந்ததும் வந்தார், சொன்னார் என்ன? விடு. நீ எதையெல்லாம் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் விடு. ஹலோ, இவைகளை விட்டு விடுறது மாத்தமல்ல, நான் சொல்ற இடத்துக்கு போ. ஆனால் எந்த இடத்துக்கு போகணும் என்று கூட அவனுக்கு சொல்ல. உண்மையில இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் போது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை நாம என்னென்று வர்ணிக்கிறது. இதுக்கு முதல் அவன் தேவனுடைய குரலை கேட்டதாக இல்லை, இதுக்கு முதல் தேவனோடு பேசினதாக இல்லை. இதுதான் முதல் தடவை வந்தது சொன்னார். உன் தேசத்தை விடு, இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, நான் சொல்ற இடத்துக்கு போ. இந்த இடத்துல ஆபிரகாம் சில கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, நீ யாரு? நீ யாரு? அல்லது உங்களுடைய பேரன்? அது மட்டுமல்ல, நான் எங்கே போகலாம், எங்கே போகணும்? இந்த கேள்விகள் அடிப்படையாக ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்கறதுக்கு இடம் உண்டு, இடம் உண்டு. தேஸ் அ பொட்டன்ஷியல், கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, இடம் உண்டு. நீ யாரு? உங்களுடைய பேர் என்ன? நான் எங்க போகணும்? ஆண்டவரே, கிவ் மீ எ ப்ளூ பிரிண்ட், நான் செய்யப்படியது எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன கேட்கறது அவனுக்கு இடம் இருக்கு. ஆனா இந்த இடத்திலே ஆபிரகாம் தேவனை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்டதாக நான் பார்க்கவே முடியாது. இதைத்தான் நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் இதுதான். உன் தேசத்தை விடு, எஸ் லார்ட். உன் இனத்தை விடு, எஸ் லார்ட். உன் தகப்பன் வீட்டை விடு, எஸ் லார்ட். மட்டுமல்ல, நான் சொல்ற இடத்துக்கு போ. ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்கையிலே, ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே இது என்ன, இது கடினமா, ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லையிலே, ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கையிலே, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஆபிரகாம் எந்த ஒரு நிபந்தனை கூட வைக்கவும் இல்லை. நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, மெய்யான கீழ்ப்படிதல் என்றால், இப்ப அந்த டாபிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். மெய்யான கீழ்ப்படிதல் என்றால் எந்த ஒரு கேள்வியையும் தேவன் நோக்கி கேட்க. மெய்யான கீழ்ப்படிதல் தேவனை நோக்கி கேள்வி கேட்க. மட்டுமல்ல, மெய்யான கீழ்ப்படிதல் நிபந்தனைகளை தேவனுக்கு வைக்க. ஆண்டவரே, நீ சொல்றதை நான் செய்கிறேன், ஆனா எனக்கு நீ அதை செய்யணும். இன்னைக்கு சில பேர் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லுவார். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு சில
குடும்ப பாரம் இருக்குது. நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, அதை செஞ்சுட்டு வாரான்னு சொல்லலாம். இயேசுவை நான் நம்புறேன், உங்களை வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை நான் செஞ்சுட்டு வரேன். நான் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை நிறைவேற்றிட்டு பின்பு வந்து உங்களுடைய வார்த்தைக்கு நான் கேட்பேன். நிபந்தனை இன்னும் சில கீழ்ப்படுத்துறதுக்கு சாட்டு போக்கு சொல்லுவார். சரிதான் 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 ஆண்டவரே, சரிதான் ஆண்டவரே, நீ சொல்ற சரி, ஆனா பாப்போம் பாப்போம் பாப்போம். மத்தையும் 3:15 நாம் பார்க்கிறோம், அங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்ன? இயேசு என்னுடைய அனுமானத்தின்படி யோவானத்திலே ஞானஸ்தானம் போறதுக்கு யோர்தான் நதியில திரளான ஜனங்கள் வந்து கியூல நிக்கிறாங்க, வரிசையில நிக்கிறாங்க. யோவான் ஸ்தானத்திலே ஞானஸ்தானம் போறது, திடீர்னு பார்த்தால் அங்கே இயேசுவும் அந்த வரிசையில வந்து நிற்கிறார். எதற்கு? யோவானால் ஞானஸ்தானம் போறது. யாரு வரிசையில வந்து நிற்கிறது? இயேசு. ஒருவர் பின்னாக ஒருவராக அவர் வந்து யோவான் ஸ்தானத்தில் வர இயேசுவை இனங்கண்டு கொண்ட யோவான் ஸ்தானம் சொல்றாரு, ஆண்டவரே உம்மாலே நான் ஞானஸ்தானம் போற, நீர் இடத்துல ஞானஸ்தானம் போறத மாட்டேன். அவன் பயந்துட்டான். இயேசுக்கு நான் ஞானஸ்தானம் கொடு, ஆண்டவரே உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன் சொன்னான், எனக்கு பின்வருபவரோ என்னும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரி அவர்களது கூட நான் தகுதியற்றவன். அப்படிப்பட்டவருக்கு நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்? இயேசுவே நான் உமக்கு எப்படி ஞானஸ்தானம், நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க, நான் உமக்கு எப்படிப்பா ஞானஸ்தானம் கொடுக்க? அப்பதான் இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போது இடங்கள் இப்படி தேவனுடைய எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றது. அதை மறுபக்கமா சொல்ல போனால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு ஏற்றதாக இருக்கு. ஹலோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்பொழுது இடம் கொடு. யோவான் தடை பண்ணுகிறான், ஆனா இயேசு சொல்றாரு, இப்ப எனக்கு இடம் கொடு. இப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். அங்க இப்பொழுது எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்றான். யோவான் வேற வழி இல்ல, இயேசுக்கு உடனே ஞானஸ்தானம் சொன்ன பார்க்கணும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். ஏனென்றால் வேதவார்த்தை அப்படி சொல்ற. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பல காரணங்களை எடுக்கிறோம், பின்போடு இயேசுவை நாம விசுவாசிக்கிறோம், நம்புறோம். இயேசு நல்லவர், சோத்திர பேசப்பா. ஆனா நான் இப்படியே கொஞ்சம் காலத்துக்கு இருக்கிறேன், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு முதல் சில காரியங்கள் இருக்குது. இப்படியே நாட்களை கடத்துவார். இதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு சில சாட்டு போக்குடைய நாம் கிரியேட்டிங் சம்திங் டு ஒபே தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சாட்டு போக்கு, எத்தனை காரணங்கள், எத்தனை வார்த்தைகள். வாழ்க்கையில் அப்படி இல்லை, அவன் சொன்ன உடனே அவன் கீழ்படுவன். எங்க சொன்ன போறேன், அர்த்தம் பிடிச்சு வச்சிட்டு இருக்க. இனம், தகப்பன், வீடு, விடு. நீ இதுக்குள்ள இருந்தா என் நோக்கத்தை நீ நிறைவேற்ற முடியாது. ஆபிரகாமே, உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியே நான் உருவாக்க போறேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருந்து நான் என்னுடைய குமாரன் உன்னுடைய சந்ததி நான் பிறக்க இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமே, நான் சொல்லுகிறேன், நீ உன் தேசத்தை விட்டு விலகு, உன் ஜனத்தை உன் தகப்பன் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ, அப்பொழுதுதான் நீ என் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
ஆனாலும் இந்த அர்த்தத்தை அந்த நேரத்தில் ஆபிரகாம் முழுவதும் புரிந்து கொண்டானோ என்பது நான் நம்பேன். I will make you great. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உடனே ஆபிரகாம் விளங்கி இருப்பான் சொன்ன நம்பையில். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து என்ன இப்படிப்பட்ட மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்காம இருக்க? நான் சொல்றது கேளுங்க, ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னவென்றால், தேவ ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னவென்றால், தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் கைந்து செய்த காரியங்களையும் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ரெண்டு பேர் மீன் பிடிச்சிருக்கான். இயேசு அந்த கரையால வாரார். அதுல ஒருத்தர், they are brothers, பேதரும் அன்றும் கலிலேயா கடல். ஆண்டவர் அந்த இடத்துல வாரார். மோர்னிங் காலை மிஸ்டர் பீட்டர் வந்து வலைய அடிச்சு கழுவி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இரவு முழுவதும் அந்த வலையை போட்டுட்டு காத்துட்டே இருந்த. ஏன்னா மீன் வந்து அதிகமாக இரவுல அகப்படுது பாருங்க. ஆகவே இரவுல கொண்டு வலையை போட்டுட்டு மீனுக்காக காத்துட்டு இருக்கிறார். ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. இரவு முழுவதும் காத்துட்டு இருக்கிறார், ஒரு மீன் கூட பிடிபடல. சலிப்பு வரும், இரவு முழுவதும் பிரயாசப்படும். காலம வலைய அடிச்சு கழுவிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு வந்து அவ இருந்த படகுல இருந்து பிரசங்கம் பண்ணி சொன்னாரு, உன் படக ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடு. அப்படின் இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. பேதுரு ஒரு மீன் பிடிக்கார். மட்டுமல்ல, கலிலேயா கடல்ல என்ன காத்தடிச்சா மீன் கிடைக்கும், எந்த இடத்துல வலை போட்டா மீன் பிடிக்கலாம், என்ன மீன் எந்த நேர காலத்தில் பிடிக்கிற, இது எல்லாத்துல அவன் கைதேர்ந்தவன். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல. ஆனா ஏன் சொல்றாரு, நீ தள்ளி கொண்டு போய் எந்த இடத்துல நீ வலைய போட்டு ஒரு மீன் பிடிக்காம வந்தாலவா, நான் சொல்றேன் நீ திரும்ப கொண்டு போய் அந்த இடத்துல வலைய போடு, நீ அதிக மீன் பிடிப்ப. அப்ப பேரு சொல்றாரு, ஆண்டவரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். இரவு இரவுல தான் மீன் பிடிபடணும், ஆனா இரவுல ஒரு மீன் கிடைக்கல. ஆனா ஏன் சொல்ற, இப்ப கொண்டே போடு, பகல்ல இப்ப கொண்டே போடு. அப்ப சொல்ற, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் கொண்டு போறேன். தள்ளிட்டு போறான் படம், கொண்டு போய் வலைய போடுறான். பைபிள் சொல்லுது, படவு நிறையத்தக்கதாக மீன். மட்டுமல்ல, வேற ஆட்கள் வந்து ஹெல்ப் பண்றது, என்ன நிரம்பிடுது படகு, வேற படகு வந்து ஹெல்ப் பண்ற என்னத்தையும் நிறைஞ்ச மீனை பகிர்ந்து கொள்றது, ஆசீர்வாதத்தை பகிர்ந்து நிரம்பி வழியுது. கம் கம் சாந்தி கவனிங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்கலே, ஆனால் இயேசு சொன்னபடி கொண்டு வலியை போட்ட போது படகு நுழையத்தக்கதாக மீன் பிடிச்ச காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் கொண்டே போட்டான் வலையை பாருங்க, படவு நிறையத்தக்கதாக. ஒருவேளை பீட்டர் சொல்லிருக்க, ஆண்டவரே எனக்கு தெரியாத கடலா, இரவு முழுவதும் ஒரு மீன் கூட பிடிப்ப, நீ சொன்ன உடனே எங்கேப்பா மீன் பிடிவிடப்போ? இது புத்திக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா, மனுஷீகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிற, உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படி, நீ சொல்லிடலாமா கொண்டே போட சொல்லி நான் கொண்டே போடுறேன். அவன் ஆண்டவுடைய வார்த்தையின்படி கொண்டு நெட்ட போட்டான், வலையை போட்டான். வலை கிழியத்தக்கதா, கிழியல் கிழியத்தக்கதா, படவு நரம்பத்தக்கதா. ரகசியம் என்ன? ஆசீர்வாதம் எங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. எனக்கு அறிமானவர்களே, நாமும் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருந்தால், மட்டுமல்ல நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறணுமா இருந்தால், ரகசியம் ரகசியம் ஆண்டவரை நம்பி சத்தியத்துக்கு கீழ்ப்படி. நீ கேட்கிற நீ வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் என்பதில் சந்தேகமில்லை.
சோ ஆசீர்வாத ரகசியமே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார். என்ன கரியமான தேவ ஜனமே, நீயும் நானும் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? நாம் வேதத்தை வீட்டில் வாசிக்கிறோம், சத்தியத்தை நாம் கேட்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், ஆனா எந்த அளவுக்கு ஆண்டோட வசனத்தை நாம் கை கொள்கிறோம், எந்த அளவுக்கு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு எந்த அளவு எத்தனை நிபந்தனைகளை நாம் போடுகிறோம், சாத்து போக்கு சொல்லுகிறோம், அல்லது இந்த வசனத்தை என்னால கை கொள்ள முடியாது, அல்லது இந்த வார்த்தையின்படி என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நம்முடைய இதயத்துல தேவோட வார்த்தை கிரிய செய்யாதபடி அவைகளை நாம் புறக்கணிக்கிறோமே, எவ்வளவு பரிதாபம். யோசித்துப்பார், ஆபிரகாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். அது மட்டுமல்ல, நான் நேரம் போறபடியை சுருக்கிறேன். 21 ஆதியாகமம் 21 நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவனுக்கு பிறந்த இஸ்மவேலையும் சாதாரண சொல்லபடியே அனுப்பிவிடு, உன்னை விட்டு அனுப்பிவிடு. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இங்கும் ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை, தன்னுடைய கற்பப்பரப்பாகிய இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆண்டவர் சொன்னபடியே அனுப்பி விடுறாள். பாரு, கோ. ஹலோ, இட் இஸ் நாட் ஈஸி திங் சிஸ்டர் பிரதர். இஸ்மவேலையும் ஆகாரையும் தன்னை விட்டு பிரித்து அனுப்பி விடுகிறது ஆபிரகாமுக்கு இலகுவான காரியம் இல்லை. ஆனாலும் தன் வாழ்க்கையை அது பாதிக்கிறதாக இருந்தாலும், தன் உள்ளத்தை அது பாதிக்கிறதாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது தான் கீழ்ப்படிய வேண்டுமே என்பதற்காக தேவனுடைய வார்த்தையின்படியே தன்னுடைய சொந்த மகனை, தன்னுடைய கர்ப்பப்பிறப்பான இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பி விடுறான். எங்கேயாவது போய் புலஞ்சிக்கொள்ள. இதுக்கு பிற்பாடு இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு போய் வனாந்திரத்தில் அவங்க ரெண்டு பேரும் கதறி அழுது, பிற்பாடு தேவன் அங்கேயும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவங்களே, ஆகாரையும் இஸ்மவேலையும் உன்னை விட்டு அனுப்பிவிட்டுன்னு சொன்னபோது உடனே ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 21 22 நீங்க வரீங்க, ஆதியாகமம் 22 முதலாம் வசனத்தை நீங்க பார்த்து சொன்னார், உன் சொந்த குமாரன், உன் ஏக குமாரன், உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்காக நான் சொல்ல இடத்துல எனக்காக பலியிடு. 21 இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடன்றார். 22 உன் சொந்த குமாரன், உன் நேசகுமாரன் எனக்காக பலியிடன்றார். எனக்கு அருமையாக்கோ, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 100 ஆபிரகாமுக்கு 100 அருமையாக பெருமையாக பிறந்த குமார், அல்லது வாக்கு திட்டத்தின்படி தேவனாலே பிறந்த நேசகுமார் யாரு? ஈசாக். ஈசாக் ஆண்டவரே கொடுத்து, இப்ப அதே ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த நீ அதிகமாக நேசிக்கிற உண்ட ஒரே மகன் இருக்கான் பாரு, உன் நேச அசுர உன் நேசகுமார் பாரு, அவனை எனக்காக பலியிடுவாய். அது நான் சொல்ற இடத்துல கொண்டே பலியிடுவாய். எங்க மோரியா என்கிற தேசத்துல கிட்டத்தட்ட 3 பிரயாணம், 3 அவன் நடந்து போகணும், கஷ்டப்பட்டு 3 நடந்து போய், 3 நடந்து போய் சொந்த மகனை ஆண்டவருக்கு பலியிடணும். இங்கும் நீங்க பாப்பீங்க சொன்னார், இங்கு கூட ஆபிரகாம் ஒரு வார்த்தை ஆண்டவர், என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவர், இத்தனை ஆண்டுகள் உமக்காக வாழ்ந்திருக்கிறேன், இதுவா நீர் எனக்கு சொல்றதுக்காரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நான் ஒரு தேசத்துல வாழ்ந்தேன், ஒரு வீட்டிலே வாழ்ந்தேன், நான் எல்லாவற்றையும் விட்டு இப்ப வனாந்திரத்துல ஒரு பரதேசி போல அலைகிறேன். நான் சொல்ற வார்த்தை விகற்பம் அல்ல, பூமியில நான் பரதேசி என்று சொல்லி வேத்த நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்றார், எங்கள் பிதாக்களை போல நாங்களும் பரதேசிகளாக இருக்கோம். யாக்கோபு சொல்றார், நாம் பரதேசி. ஒரு தேசத்திலே வாழ்ந்தோம், தன் தகப்பன் வீட்டிலே குடியிருந்தோம், அவனை அழைத்து வனாந்திரத்துல பரதேசி போல அலைய வர்றார். சுத்தி சுத்தி வனாந்திரத்தை சுத்தி சுத்தி திடுறார், ஆண்டவரே ஒரு இடத்துல ஒழுங்கா வாழ்ந்த என்னை இப்படி பரதேசி போல சுத்தி விட்டுருக்கிறீரே, நான் நல்ல வீட்டுல வாழ்ந்தேனப்பா, இப்பயோ கூடாரங்களை குடியிருக்கேனப்பா, ஆண்டவரே அவருடைய கீழ்ப்படிவு விசுவாசம் சோதிக்கப்பட, ஆனாலும் தன்னை கீழ்ப்படிதலை கொஞ்சம் கூட அவன் பிசகன். ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடு, எஸ் லார்ட். உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்காக பலியிடு, எஸ் லார்ட். வட்டவையும் நீர் என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படி ஆயிடு. எனக்கு அறிமானவர்களே, இப்படிப்பட்ட ஆபிரகாம் தான் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான் பார். யூதர்களுக்கு ஆபிரகாம் என்றா இன்றைக்கும் பொறுமையாக பேசுறான். யூதர்கள் மாத்திரமா ஆபிரகாமை பெரிய பெருமையா பேசுறாங்க, இஸ்மவேல் என்று சொல்லப்படுற முஸ்லீம்கள் கூட ஆபிரகாமை தங்கள் தகப்பன் சொல்லிக்கொள்கிறார்களே. ஆபிரகாமை குறித்து முஸ்லீம்கள் கூட பெருமை பாராட்டு. என்ன கருமையானவர்களே, அவர் வார்த்தைக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வந்தார். நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய யோசிப்போம். நம்மை பாதிக்கிற ஒரு காரியம் சொன்னால் நாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய கஷ்டப்படுறோம் இல்லையா? என்றால் நமக்கு எல்லாம் லகுவாக இருக்கணும், நமக்கு எல்லாம் வசதியாக இருக்கணும், நமக்கு எல்லாம் சரியாக இருக்கணும், எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், எல்லாம் நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் அதுக்கு ஓகே சொன்னோம் அல்ல தலையா? எஸ் லோகன்ஸ். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு, தன் சொந்த குமாரனை பலியிடுற அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கான்னு சொன்னால், அவன் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டதில் இருக்க என்ன ஆச்சரியம்? எனக்கு அருமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அவ்வப்போது உலகத்தோடு ஒத்து போய் தேவ வசனங்களை காட்டில பறக்க விடுறோம், அவ்வப்போது உலகத்தோடு ஒத்து போய் உலக காரியங்களுக்கு ஒத்து நம்மை விட்டு போட்டு தேவனுக்கு நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறோம், தேவனுடைய நாமத்துக்கு அபகீர்த்தியை கொண்டு வரும். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பரிதாபம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆண்டவர் இப்ப எல்லாவற்றை குறித்து நியாய தீர்ப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பல நாம் அடைவோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தான், மறித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கான். எனக்கு அருமானவர்களே, இயேசு முழுவதும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், ஆபிரகாம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி வாழ்ந்தார். இப்ப இன்னும் மறுபக்கத்தில் இன்னொரு ரெண்டு பேரை சுருக்கமாக காட்டி நாம் செபித்து நாம் முடிக்க போறோம். அடுத்ததாக வர்றவர் யார் தெரியுமா? ஆதாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலாம் ஆதாமாகிய ஆதாம், முதலாம் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா போயிட்டான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவோ முழுவதும் கீழ்ப்படிந்தார். அல்லாமலும் ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. படிங்க அந்த வசனத்தை, ரோமர் 5:19 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5:19 வாசி. ரோமர் 5:19 படி. ரோமர் 5:19
அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படும்.
ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது, அதாவது ஆபிரகாமுடைய மீறுதலினால், ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் உலகத்துல பிரவேசித்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், சிருஷ்டித்தார். அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் படைக்கப்படுவர், தேவனாலே படைக்கப்பட்டவர், அதாவது தேவ சாயலாக படைக்கப்பட்டவர், ஓ தேவ நோக்கத்தோடு படைக்கப்பட்டவர். தேவனோடு உலாவினார்கள், தேவ சத்தத்தை கேட்டார்கள், தேவ மகிமையால நிரம்ப பெற்றிருந்தார்கள், சோ அண்ட் சோ. ஆனால் 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 தேவனுடைய வார்த்தையை மீறி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போதோ பாவம் அவர்களை ஆண்டு கொண்டார். இந்த மரத்தின் கனியை புசியாது, புசியாது என்றார். ஆனா அவன் என்ன செய்தான்? புசித்தான். இது என்ன? இதுதான் கீழ்ப்படியா அல்லது மீறுதல். தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது, ஆண்டோட வசனத்தை கை கொள்ளாமல் போறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறது. இது ஆளுடைய சாயல் தெரியுமா? ஆதாமின் சாயல். தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் போறது ஆதாமின் சாயல். இப்ப என்ன கவனிங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. ஹலோ, கீழ்ப்படியாமல் வாழ்றதுக்கு ஒரு போதனை தேவையில்லை, ஆனா கீழ்ப்படிஞ்சு வாழ்றதுக்கு தான் இந்த போதனை தேவையாது. அவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு போதனை நமக்கு தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த கீழ்ப்படியாமல் சுபாவம் இருக்குது. ஹலோ, ஐ ஸ்பீக் த ட்ரூத். நான் பேசுறது சத்தியம், நல்லா கவனி. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இயற்கையாகவே இந்த ஆதாமின் சாயல், ஏன்னா நாம எல்லாம் அங்கிருந்து வந்து நாம பாருங்க. ஹலோ, எங்கிருந்து வந்துடாம? ஆதாமிடத்திலிருந்து, பரம்பரை பரம்பரையாக, சந்தை சந்தையாக அங்கிருந்து வர. ஆகவேதான் அந்த சாயல் நமக்குள்ளே இருக்கு. என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, கீழ்ப்படியாமையின் சுபாவம், கீழ்ப்படியாத தன்மை
நமக்குள்ளே இருக்கு, இயற்கையாக நமக்குள்ளே இருக்கு.
எப்படி சொல்ற? சரி, 5 வயதுல மகன் பாரு, மகனே இத செய்யாதீர. சரி, ஹலோ, வேணும்னா உங்க பிள்ளைகளை செக் பண்ணி பாரு, இத சொல்லாத. சொல்லுவான், இங்க போகாத அவன் போவான். அவன் அது 5 வயது பிள்ளைக்கு தான் செய்கிறது தவறோ சரியோ பிள்ளையோடு தெரியாவிட்டாலும், அது தெரியாவிட்டாலும் அதுக்குள்ள அந்த சுவாவம் இருக்குது பாருங்க, அந்த சாயல் இருக்கு பாரு, அந்த பாவ சாயல், பாவ சுவாவம் அவனுக்குள்ள இருக்குது. இருக்கு, எங்க இருந்து வருது? ஆதாமிடத்திலிருந்து வருது. ஆதி தகப்பனாகி ஆதாமுடைய சாயல் இருக்கு, கீழ்ப்படியாத சுவாவம், கீழ்ப்படியாத தன்மை நமக்குள்ளே இருக்கு. அது சிறுவயதிலிருந்தே வளர்ந்து 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 நாமளும் வளர வளர அதுகள் நமக்குள்ள பாவ சாயல், பாவ சுபாவம், அல்லது ஆதாமி சாயல், நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம் அதுவும் வளர்ந்துட்டே இருக்கு. வளர்த்துட்டே சிறுவனாக இருக்கும்போது சிறு பிள்ளைகளை செய்தோம், பெரியவனான போதும் பெரிய பிள்ளைகளை செய்யணும். அல்லது சிறுவனாக இருக்கும்போது சிறிய பாவங்களை செய்யும், பெரியவனாவும் பெரிய அப்படின்னா சிறு பிள்ளைகள் பாவம் செய்ய, சிறு பிள்ளைக்கு பாவம் தெரியாதா, நான் அதை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், சிறு பிள்ளைக்கு பொய் சொல்லணும்னு சொல்லி யாராவது பெற்ற சொல்லி கொடுப்பாங்களா? ஹலோ, சிறு பிள்ளையாக இருக்கும்போது யாராவது பெற்றோர் பொய் சொல்லி சொல்லுவாங்க இல்ல? ஆனா பிள்ளை பொய் சொல்லுது, அதுக்கு பொய் சொல்றது கூடாதுன்னு தெரியாது, ஆனா சொல்லுது. காரணம் என்ன? அது ஸ்கூல்ல படிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள அந்த சுபாவம் இருக்குது. பாவ சாயல், பாவ சுபாவம், கீழ்ப்படியாத தன்மைகள், இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இயற்கையாக இருக்குது. பாரு, மனுஷன் பாவியாக பிறந்தபடியால் தான் பாவம் செய்ய. ஆவிதான் தாவி சொல்ற 50வது சங்கீதத்தில், என் கற்பத்தில் நான் பாவியா, தகப்பன் பாவி, பாவ சாயல் நமக்குள்ள இருக்குது. என்ன கவனிங்க, இந்த கீழ்ப்படியாமையின் ஒரு சாயல் தான் முரட்டாட்டு. ஹலோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு 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 சாயல் அல்லது ஒரு முகம் தான் முரட்டாட்டு. முரட்டாட்டு, நான் உங்களுக்கு பார்த்து வைத்திருக்க பாலும் தேனும் மோதிர தேசத்தை தருவேன், நீங்கள் போங்க. எஸ் லார்ட், தே ஆர் கோயிங். பட் 10 பேர் வந்து சொன்னாங்க, நோ 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 நோ, அங்க நாம போயில. ஆண்டவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது, முரட்டாட்டம் பண்றது, நமக்குள்ள இயற்கையாக இருக்குது. பாருங்க, இந்த சாயல்களை நாம் மேற்கொள்ளாத பட்சத்தில் தேவ சாயலை நாம் பிரதிபலிக்க முடியாது. நம்முடைய சொந்த சாயலை நாம் பிரதிபலிக்கும் வரைக்கும் தேவ சாயலை நாம் பிரதிபலிக்கவே முடியாது. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டாடு பைபிளை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே என்ன கருமானவர்களே, ஆதாமை போல நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்திருக்கூடாது, தேவ வசனத்தை மீறுபவர்களாக இருக்கக்கூடாது. ஆதாமுடைய சாய நமக்குள்ள இருக்கிற சுபாவத்தை தேவ ஆவியுடைய பலத்தில் நாம் முறியடித்து அவருடைய தேவனுடைய குமார தேவனுடைய குமாரனுடைய சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்த முடியுமே ஒழிய ஆதாமின் சாயலை நாம் வெளிப்படுத்தவே கூடாது. ஐ டெல் யூ அகைன், 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்த முடியுமே ஒழிய ஆதாமின் சாயலை நமக்குள்ள வெளிப்படுத்தவே கூடாது. ஆதாம் ஆண்டோட வசனத்தை மீறின, நாம் அப்பொழுது வாசித்த வசனத்துக்கு நாம் பார்த்து நாம் முடிக்க போறோம். 1 சாமுவேல் 15:22 பாருங்க, அப்போது வாசித்த வசனம் 1 சாமுவேல் 5:15-22.
அதற்கு சாமுவேல்,
கர்த்தருடைய சத்தத்துக்கு
கீழ்ப்படுகிறதை
பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும்
சர்வாங்கங்களும்
பலிகளும்
பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும்
பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
உத்தமம், அது கீழே பார்ப்பீங்க சொன்ன, நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியால், தட்ஸ் மீன்
நீ என் வார்த்தைக்கு கீழ்படியாத படியால் நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தேன். சம்பவம் என்ன? ஆண்டவர் சொன்ன அதுக்கு முதல் வாஜி பார்த்தீங்கன்னா அமலேக்கியரே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு சொன்னார். ஆனா இவன் போ என்ன செஞ்சான், ஆடுகள் முதல் தரமான எல்லாவற்றையும் தனக்கென்று வச்சிட்டார். ஆண்டவர் சொன்ன உண்டை வைக்கார், அதெல்லாம் சாபத்துடான். அமலேக்கிட பட்டணத்தில் இருக்கிற அனைத்தும் சாபத்துடானது, அது உண்டையும் விட்டு வைக்கணும், எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணு. ஆனா இவன் என்ன செஞ்சான், சாபத்தீடானவர்களை முதல் தரமானவர்கள் முதல் தரமான நல்ல ஆடுகள் எல்லாத்தையும் பார்த்து தரக்கா வச்சுட்டான். கொள்ளை மேலே கண்களை பறக்க விட்டு தேவடைய வார்த்தையை மறித்தான். ஆலோசனை எல்லாவற்றையும் சங்காரம் பண்ண இவனோ முதல் தரமான நல்ல ஆடுகள் எல்லாவற்றையும் தனக்காக வச்சிட்டான். ஆகவே ஆண்டு சொன்னார், நீ என் வார்த்தைக்கு கீழ்படியாதபடியா அல்லது நீ என் வார்த்தையை புறக்கணித்தபடியா நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தடினேன் போ. எனக்கு அறிமானவர்களே, இந்த சவுலை தேவன் தான் தெரிந்து கொண்டார், ராஜாவாக தெரிந்து கொண்டார். தான் தெரிந்த மனிதனை தானே இப்பொழுது புறக்கணிக்கிறார். காரணம் என்ன? தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் சவுல் போனபடியாலே தான் தெரிந்து கொண்டவனாக இருந்தாலும் அவனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாரு. நான் உங்க சொல்றேன் கேளுங்க, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும், தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். ஹலோ, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்டாலும் நாம் பேருந்து படிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததி ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால நாம் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் தேவனால இந்த உலகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. எனக்கு அறிமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும், மகிமைப்படுத்த முடியும். சொல்ற கேளுங்க, பிசாசுக்கும் நம்மை விட தேவோட வசனம் அதிகமாக தெரியும். அத்துப்படி பிசாசுக்கும் வேதம் தெரியும், இயேசுவுக்கே விட்டுருக்கானே பாருங்க. ஆனா பிசாசு தேவோட வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டான். ஆனா இயேசு தேவோட குமாரன் அவனுக்கு தெரியும். அவசர இயேசுவே தேவோட குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன காலம் வர்றதுக்கு முதல் என்ன கெடுக்க வந்து ஐயோ வேணாம், இயேசுவே தேவனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று விழுந்து கும்பிடுறான். யாரு? பிசாசு பிடிச்சா. பிசாசுக்கு நல்லா தெரியும் இயேசு தேவனுடைய குமாரன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிசாசு கீழ்படிந்து நடக்க மாறாக 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 யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முயற்சிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கெடுக்கிறதும் அவர்களை திசை திருப்புறது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காதபடி அவர்களை குழப்புகிறது பிசாசுடைய பெரிய யுக்தியாக இருக்கும். கருமானவர்களே, நீயும் நானும் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கீழ்படிய போறோம்? இன்றைக்கு உனக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிற கேள்வி, உன் சுய விருப்பு வெறுப்புகளுக்காக வாழப் போற அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி வாழப் போற? உலகத்தின் சத்தத்துக்கு கீழ்படிய போறாயா அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய போறாயா? தேவனுக்கு கீழ்படிய போறாயா அல்லது உன் மனதின் விருப்பத்தை கீழ்படிய போறாயா? மனுஷனை கீழ்படிய போறாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. I am going to finish. The Bible says, மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. நாம் வாழுகிற தேசத்தில் இவர்களெல்லாம் பேசுறது கடினமாக இருக்கலாம், ஆனால் காலங்களும் தேசங்களும் தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது. புருஷ தேவனுக்கு கீழ்ப்படிவப்படி உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. தட்ஸ் மீன் மனைவியானவள் புருஷனுக்கு அடிமை அல்ல, அதை நான் விளக்கணும்.
மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இட் இஸ் ட்ரூ. அதே நேரத்தில் மனைவிகள் புருஷருக்கு அடிமேல். ரெண்டு பக்கத்தையும் நாம் கவனிக்கணும். புருஷர்கள் மனைவிடத்தில் அன்பு கூறணும், மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படியும். இவை நாம் மீறும்போது தேவனுடைய வார்த்தை நாம் நம்முடைய வீட்டுக்களே மீறும், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே மீறும். ஐ மீன் ஸ்பெசிபிக்காக மீறும். சில வேலை கணவன் சில சொல்ற சில காரியங்கள் கடினமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும். அதே இடத்துல மனைவிகளை புருஷர்கள் அன்பாக நடத்தப்படலாம். நாம் வாழ்கிற சமுதாயத்திலே சபையில் இருக்கிற கர்த்தருடைய குடும்பங்கள் சரியாக நேராக சீராக இருக்கும். பைபிள் சொல்றபடி கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஒழுங்காகவும் கிரமமாகவும் தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் வாழுகிற சமூகத்திலே சமுதாயத்திலே வாழ்வதுதான் தேவனுக்கு ஒரு மகிமை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படி பைபிள் செய்தி. மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படியும். விசுவாசிகள் ஊழியர்களுக்கு கீழ்ப்படியும். நம்ம விருப்பப்படியெல்லாம் நாம நினைக்கும்படியெல்லாம் ஊழியர் செய்யலாம். ஹெட்ஷிப். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும். இந்த நாட்டில் இதெல்லாம் காண்பது மிக கடினமாக இருக்கு. தேச சட்டங்கள் கூட சில அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கு. கரிமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும். இன்றைக்கு தேவன் நமக்கு முன்பாக வைக்கிற வார்த்தைகளை இவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுக்காக வாழ்வோம். ராசிவாதமான அல்ல, ஒரு தேவன் விரும்புறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சால்வோல் ஸ்டாண்ட் அப் பிளஸ். நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம்.